கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சந்தோஷமான இந்த மாலை நேரத்தில் சகோதரிகளுடைய வீட்டில் இந்த ஒரு காட்டேஜ் மீட்டிங்ல நாம கூடி வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஸோ இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் எப்பொழுதும் போல நம்முடைய புதிய சகோதரர்களுக்கான அந்த வாய்ப்பு தருகிற அந்த ஒரு முறை இன்றைக்கு நாம நிறுத்திட்டு, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்வதற்கு நான் பிரியப்படுகிறேன். ஸோ நேற்றைய தினத்துல உங்களிடத்துல அறிவித்தபடியே அப்டேட்டிங் த மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு பகுதியின் காரியங்களை சற்று மீண்டுமாக நாம உன்னிப்பாக கவனித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு தற்போது நிலவி வரும் சூழ்நிலைகளை குறித்து மத்திய கிழக்கு பகுதியை மீண்டும் நாம உற்று கவனிக்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது உங்கள் எல்லோருக்கும் புரியும், இது இஸ்ரேல் தேசம் மற்றும் அவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மற்றும் உலகத்தினுடைய தற்போதைய சூழ்நிலையை நாம கொஞ்சம் இன்னைக்கு மீண்டுமாக அலசி ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கடந்த நாட்கள்ல இஸ்ரேலரை குறித்து நாம பார்த்த விஷயங்கள்ல உங்க எல்லோருக்கும் கண்டிப்பா நினைவு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இயேசுனுடைய அருமையான அந்த வார்த்தைகள், கடைசி காலத்து பரிசுத்தவான்களுக்கு அவர் சொன்னது மத்தேயு 24:32 அத்திமரத்தை நீங்க கண்டிப்பா கவனித்து பாருங்கள், இந்த உலகத்தினுடைய முடிவு, அந்த ராஜ்யத்தினுடைய ஆரம்பம், அதனுடைய காரியங்களுக்கு நீங்க மாம்சீக இஸ்ரேலரை நீங்க கவனித்திருப்பது நலம். அதன்படியே மாத்திரமில்ல, ஏசாயா 62:6 ஜாமக்காரர் பற்றி கூட நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது எருசலேமுடைய மதில்கள் மேல பகல் இரவு முழுவதும் ஒருபோதும் அமைதலா இருக்காத அந்த ஜாமக்காரர். அந்த வாய்ப்புல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாதங்கங்கள் நாம் அங்கு இருக்கிறோம். சோ அவங்களுக்கு உள்ள அவங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்த்து வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல அதை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய கடமை இருக்கு. அல்ல, அப்படி வாய்ப்புகள் இல்லை என்று நாம பார்த்தோம்னா குறைந்தபட்சம் சங்கீதம் 122 பார்க்கறது போல எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டிய ஜனங்களாக நாம் அங்கு இருக்கிறோம் என்று சொல்லி. சோ இஸ்ரேலர்கள் கடந்த 2000 என்ன மாதிரி நிலைமையில் இருந்தாங்க, 1878 இருந்து இன்ன வரைக்கும் எந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க, இனிமேல் அவங்க விஷயத்துல யாருக்கு மத்தியில என்ன காரியங்கள் நிறைவேறும், நிறைவேற வேண்டும், எப்படி நிறைவேறலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் நாம இஸ்ரேலை குறித்த கடைசி காலத்திற்கு தரிசனங்களை நாம் ஆராய்ந்து அங்க பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த சாராம்சம் ரொம்ப சுருக்கமா நாம சொல்லலாம், கர்த்தர் இயேசுவினுடைய வந்திருத்தலின் நாட்கள்ல அவருடைய ராஜ்யம் துவங்கி இருக்கிற அந்த காலப்பகுதியில அதனுடைய முன் பகுதியிலேயே தேவன் இஸ்ரேலர்களுக்கு அவங்களுடைய சொந்த தேசத்தை அங்க கொடுக்கறதுக்கு பிரியமா இருக்கிறார். வசனம் எரேமியா 30:3 வசனம் நீங்க ஒரு முறை நீங்க வாசிக்கலாம்.
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திருப்பி வர பண்ணுவேன்.
நான் அவர்களுடைய பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை நான் என்ன பண்ணுவேன், திரும்ப கூட்டிட்டு வருவேன். சோ இந்த வாக்கு தத்தம் ரொம்ப முக்கியமான வாக்கு தத்தம், நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். சோ இஸ்ரேல மீண்டும் அவங்களுடைய தேசத்துக்கே கூட்டி சேர்ப்பதாக அங்க தேவன் வாக்குறுதி அளித்திருக்கிறார், வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த தேசம் அது அவங்களுடைய பிதாக்களுக்கு தேவன் தந்துட்ட தேசம். சோ அவங்களுடைய பிதாக்களுக்கு எந்த தேசம் தந்துட்டாங்க தேவன், அவங்களுக்கு அவங்களுடைய பிதாக்களுக்கு தேவன் தந்த தேசம் கானான் தேசம் தான், இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தான். ஆனா அந்த இஸ்ரேல் எப்படி இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற இஸ்ரேலா, அவங்களுக்கு பிதாக்கள்னா யார், முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு மூலம் எல்லா தேவன் அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்த தேசம் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்குது, 6 ஆயிருக்குது நம்ம ப்ராபஸை பார்த்து. ஆமா, எகிப்து நதி துவங்கி ஐபிராட்ஸ் அங்க பேசப்பட்டிருக்கிற அந்த தேசம் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் கிடையாது, வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்த போது இருந்த தேசம். அவர்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவாங்க டு தட் ஒரிஜினல் பார்டர்ஸ், அந்த உண்மையான எல்லைக்குள்ள அவர்கள் மீண்டும் நிலைநாட்டப்படுவாங்க. மீண்டும் அவங்கள பிடுங்குவதற்கு யாருமே யாருனாலையும் அங்க முடியாது. சோ இதுதான் தேவனுடைய அந்த வாக்கு தத்தம் நிறைவேறிடுக்கு வர அளவு. எப்படி இன்னைக்கு அவங்களுக்கு அவங்களுடைய உண்மையான அந்த தேசம் உண்மையான எல்லைகளுக்குள்ள எல்லைகளின் முழு பாகத்தை அவங்க சுதந்திர காட்டியும் ஒரு பெரும் பகுதி அவங்க இன்னைக்கு தேசத்துல அவங்க அங்க இருக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா நமக்கு வசனங்கள் சொல்லுது, மீகா 7:11 நீங்க அது வாசித்தீங்கன்னா தமிழ்ல ஒரு மாதிரி இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல வேற இடத்துல பார்க்கும் பொழுது வசனம் நீங்க வாசிங்க. உங்களுடைய எல்லையானது என்னாகும்னா வெகு தூரம் வெகு தூரம் விரிவடையும் பரவும். ஏன்னா அந்த நாள் கர்த்தருடைய நாள், அதனுடைய துவக்க பாகம் நீங்க கூட்டி சேர்க்கப்படும் பொழுது ஒரு சின்ன தேசத்துல சேர்க்கப்படுவீங்க. ஆனா போக போக அது நான் உங்களுக்கு உங்கள் பிதாக்களுடைய தேசத்தை கொடுக்கிற காலமா இருக்கிறதுனால அந்த சின்ன தேசமா இருந்து உங்களுடைய எல்லைகள் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகும், வெகு தூரமே பரவி போய் எப்ப நான் எப்படி நான் கொடுத்திருந்தனோ எகிப்து நதி துவங்கி ஐப்ராத் நதி வரைக்கும் அதே தேசம் நீங்க சுதந்திரிப்பீங்க. என்னுடைய ராஜ்யத்துல என்னுடைய சிங்காசனம் இருக்கிற இடமா நீங்க இருப்பீங்க என்பதுதான் தேவன் அவங்களுக்கு அங்க கொடுத்துட்ட விஷயம். ஆனா நமக்கு தெரியும், ஸ்டடீஸ்ல நாம பார்த்தோம். சோ அந்த மாதிரி நிலைமையில இஸ்ரவேலர் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும் இந்த காலத்துல இன்னைக்கு அவங்களுக்கு சுற்றி இருக்கிற அரபு ஜனங்கள்னால தேசங்கள்னால ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருக்கு அவங்களுடைய தேசத்தை அவங்க சுதந்திரிக்கிற விஷயத்துல. அதே போல உள்ள இருக்கிற பாலஸ்தீனர்கள்னால கூட அந்த தேசத்தின் மீதான உரிமையில மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்து அங்க முடிச்சோம். ஆனா ஈரோட்ல நம்ம பிப்ரவரியில கடைசியா எடுத்தோம் நினைவு இருக்கு இஸ்ரேல் ஸ்டடியினுடைய கடைசி விஷயங்கள். அப்போ என்ன காரியம் நிலவிட்டு இருந்தது என்று சொல்லி நாம முடித்தோம் என்றால் நினைவு இருக்குங்களா உங்களுக்கு அந்த விஷயங்கள். அப்போதைய சூழலை நாம பார்த்தோம், அதாவது இஸ்ரேலுக்கும் பாரசீகர்களுக்கும் சில பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. சோ அந்த பேச்சுவார்த்தை எதுல முடிந்தது, தோல்வியில முடிஞ்சது. உடனே என்ன சொல்லிட்டாங்க பாலஸ்தீனர்கள், சரி நாங்க இனிமேல் யூனிலேட்ரல் டிக்ளரேஷன் அறிவிக்க போறோம் அப்படின்னா யாரையும் நாங்க பார்க்க போறதில்ல, நாங்களாக சுயமாக எங்களை இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீனம் என்ற தேசமாக உலகத்துக்கு அறிவிக்க போகிறோம் சுயமா, அதுதான் யூனிலேட்டரல். சோ இந்த ஒரு பேச்சு எப்போ பாலஸ்தீன தலைவர் அப்பாஸ் வெளியிட்டுட்டாரோ அது ரொம்ப சிக்கலான ஒரு சூழலா இருந்துச்சு. சோ இந்த இப்படி அவர்கள் ஒரு வேளை அந்த சுயமாக அவங்க அறிக்கை விட்டுட்டாங்கன்னா அதை மற்ற தேசங்கள் கூட அங்கீகரிச்சதுன்னா நம்ம பாருங்க இப்ப இதுவரைக்கும் பார்த்த தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் வாக்கு தத்தங்கள் அதற்கு விரோதமான காரியங்கள் உலகத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா நடக்குது என்பதற்கு அறிகுறி. உடனே கண்டிப்பா அது ஏதாவது ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமையலாம் என்று நாம் எதிர்பார்த்தோம். அந்த ஒரு சூழல் அப்போ அங்க இருந்துச்சு. ஆனா உடனே உங்களுக்கு நினைவு இருக்கா, நான் மறுபடியும் கேட்கிறேன், ஏன்னா அந்த அப்டேட்ல கடைசியா நம்ம இதைய பார்த்த போது கிட்டத்தட்ட ஒரு 13 தேசங்கள் பாலஸ்தீனர்களுடைய அந்த டிக்ளரேஷன் என்ன பண்ணிருந்தாங்க, அங்கீகரிச்சிருந்தாங்க, ஏத்துக்கொண்டிருந்தாங்க, நாங்க உங்களுக்கு எங்களுடைய சப்போர்ட்டு நாங்க அங்க கொடுக்கறோம், சில தேசங்கள் நாங்க ஜனவரியில கொடுக்கறோம், நாங்க அடுத்த வருஷம் நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம், இந்த மாதிரி சில டிஸ்கஷன் எல்லாம் போச்சு. அப்ப நம்ம ரொம்ப சைலண்ட் ஆயிட்டோம், நாம கூட இதை அப்டேட் பண்ணல. ஏன் பண்ணலைன்னா காரியங்கள் அப்படியே ஒரு மந்த நிலைமையிலேயே அங்க இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு கடந்த மாதத்துல சில சூழல் உருவாயிருக்கு சகோதர சகோதரிகளே. இப்ப நாம மீண்டும் அவங்கள கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு தருணம் நமக்கு உருவாயிருக்கு. கண்டிப்பா தேவன் அனுமதிச்சா நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த சம்பவங்கள் இந்த மாதம் செப்டம்பர் இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுடைய அந்த நீண்ட கால பிரச்சனை அது ஏதாவது ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வரும் வாய்ப்பு அங்கிருக்கு. என்ன அந்த திருப்பு முனை? சோ கடந்த வாரத்தினுடைய செய்திகள் நம்முடைய கவனத்துக்கு முக்கியமான ஒரு செய்திகளா அங்க இருந்துச்சு. சோ இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா பாலஸ்தீனர்கள் இந்த செப்டம்பர் மாதம் தேதி 18 22 வரைக்கும் ஐநா சபையினுடைய அந்த ஜெனரல் அசம்பிளி கூடி வராங்க. சோ உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் ஐநா சபையில விவாதிப்பது, முக்கியமான தீர்மானங்களை அந்த ஜெனரல் அசம்பிளியில அங்கத்தினர்களா இருக்கக்கூடிய 193 தேசம் அந்த தேசத்தின் பிரதிநிதிகள் சில முக்கியமான தீர்வுகளை தீர்மானங்கள் எடுப்பாங்க, ரெசல்யூஷன்ஸ். சோ அந்த ஒரு ஜெனரல் அசம்பிளி இந்த மாதம் 18 தேதி வரைக்கும் அங்க நடக்குது. சரி, அதுல என்ன விஷயம் நமக்கு இங்க அப்படின்னா, பாலஸ்தீனர்களுடைய நிலைப்பாடு ரொம்ப தீவிரமா நமக்கு தெரியுது. அதாவது இந்த ஜெனரல் அசம்பிளியில இந்த முறை பாலஸ்தீனர்கள் ஐநா சபைக்கிட்ட என்ன ஒரு கோரிக்கை வைக்க போறாங்க, என்ன ஒரு நிலைப்பாட வலியுறுத்த போறாங்க, என்ன ஒரு தீர்மானத்துக்கு முயற்சிக்க போறாங்க அப்படின்னா, பாலஸ்தீனத்தை இஸ்ரேலுக்கு உள்ள அந்த மேற்கு கரை பகுதி காசா மற்றும் கோலன் குன்றுகள் இந்த மூன்று பகுதியில பாலஸ்தீனம் என்ற தேசம் உருவாயிடுச்சு என்று அங்கீகாரம் கொடுங்க. மாத்திரமில்ல, அதை நீங்க அங்கீகரிக்கும் பொழுது கண்டிப்பா எங்களுக்கு ஐநா சபையில கூட ஒரு உறுப்பினர் என்ற அங்கீகாரமும் நீங்க கொடுக்கணும். சோ இதுதான் முன்வைக்க போற அந்த கருத்து. அதாவது மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஐநா சபையில அந்த ஜெனரல் அசம்பிளி, தமிழ்ல எனக்கு சரியா சொல்ல தெரியல, பொதுவா அந்த ஜெனரல் அசம்பிளி தான், அதுல இருக்க அங்கத்தினர்கள் தான் முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றுவாங்க, அதை தான் உலகத்துக்கு முழுக்க ஐநா சபை நடப்பிக்கும். சோ அந்த 193 மெம்பர்ஸும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்கன்னா அதுல மெஜாரிட்டி அவங்களுடைய ஆதரவு இருக்கணும், அப்பதான் முடிவுகள் நிறைவேறும். சோ அந்த 193 அங்கத்தினர்கள் அங்க கூடி வரும் பொழுது பாலஸ்தீனம் இந்த ஒரு கருத்தை முன்வச்சு அவங்க கோரிக்கையை வலியுறுத்த போறதாக அங்க ஒரு முயற்சி அங்க இருந்து இருக்குது. இது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஐநா சபையினுடைய கூடுகை சில முக்கியமான சூழ்நிலைகள் அங்க உருவாக்கும். ஒருவேளை அது நடந்து நிறைவேறிடுச்சுன்னா என்ன அப்படிங்கறத தான் நம்முடைய பார்வை. ஒருவேளை ஐநா சபை அவங்களுடைய கோரிக்கைய ஏற்றுக்கொண்டு பாலஸ்தீனம் என்ற நாடு இஸ்ரேலுக்குள்ள உருவாயிடுச்சு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், பாலஸ்தீனத்துக்கு ஐநா சபையில ஒரு அங்கத்தினரா நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம் கொடுத்துட்டா, அதுதான் இறுதி முடிவு, பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்குள்ள உருவாயிடுச்சு. பாலஸ்தீனம் தேவன் அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய பிதாக்களுக்கு கொடுத்துட்டா அந்த தேசத்துக்குள்ள இன்னொரு தேசம் உருவாயிடுச்சு. இது நம்ம பார்வை. இது என்ன மாதிரி சூழ்நிலைகளை கொண்டு வரலாம் நாம கவனிக்கணும். அப்போ இது ரொம்ப முக்கியமான முடிவு. இப்போ இந்த ஐநா சபை மீட்டிங்ல அவங்க விவாதிக்க போகிற விஷயம் இது நடக்குமா நடக்காதா, எந்த அளவுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, எந்த அளவுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சோ இதுதான் நம்ம கொஞ்சம் கண்காணிச்சோம் சில நியூஸஸ்ல. இந்த கடந்த வாரங்கள் ரொம்ப தீவிரமா இந்த காரியங்கள் முன்னேறி போயிட்டு இருக்கு. உதாரணம் நம்ம சில நியூஸ் ஹெட்லைன்ஸ் நம்ம உங்களுக்கு சொன்னா, முதல்ல ஆகஸ்ட் 25 கடந்த மாசம் 25 தேதி நெசட், அதாவது இஸ்ரேலுடைய அந்த என்ன சொல்லலாம் பாராளுமன்றமா அந்த கவர்மெண்ட்னுடைய அந்த இது நெசட் அப்படி சொல்லுவாங்க. சோ அதுல இருக்கக்கூடிய 120 மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அதுல சில அரபு மினிஸ்டர்ஸ் கூட இருக்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்துக்குள்ள அரேபியர்களுடைய பிரதிநிதிகள் அந்த தேசத்தின் அரசாட்சியில இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸ்ல சில மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 25 ஆப்பிரிக்க தேசங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான டிப்ளோமேட்ஸ், முக்கியமான தலைவர்கள் கிட்ட ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க, நீங்க பாலஸ்தீனம் என்ற அந்த தேசம் இஸ்ரேலுக்குள்ள உருவாகுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும் என்று மிக வலிமையா வலியுறுத்தி இஸ்ரேலுடைய மினிஸ்டர்ஸே அங்க பேசியிருக்கிறாங்க. ஆனா இது ஒரு 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 இக்கட்டான சூழல் இஸ்ரேலே உருவாயிருக்கு. மற்ற இஸ்ரேலுடைய மினிஸ்டர்ஸ் இதை மிகவும் கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த நியூஸ் உங்களுக்கு ஏன் நம்ம இப்படி சொல்றோம்னா, இப்போ இந்த பாலஸ்தீனம் என்ற ஒரு தேசம் இஸ்ரேலுக்குள்ளேயே உருவாகுவதனுடைய அந்த பிரச்சனை இஸ்ரேலுக்குள்ளிருந்தே எப்படி வருது நம்ம பார்க்கலாம். சோ இஸ்ரேலுக்குள்ளேயே சோ இஸ்ரேலர்களுக்குள்ளேயே இஸ்ரேலினுடைய மந்திரிகளுக்குள்ளேயே இந்த மாதிரி சிலர் இஸ்ரேலை இஸ்ரேலினுடைய இஸ்ரேலுக்கு விரோதமா செயல்படுறது ரொம்ப ஆச்சரியம். எப்படி நம்ம ஒருவேளை இந்தியா கவர்மெண்ட்னுடைய மினிஸ்டர்ஸ்ல சிலர் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா பேசினா எப்படி இருக்கும் சூழல்? இந்திய கவர்மெண்ட்ல மந்திரிகள் ஆனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்னா எப்படி? அந்த ஒரு சூழல் தான் இப்போ இஸ்ரேலினுடைய அந்த நெசட்ல சபையில் அங்க உருவாயிருக்கிறது நம்ம அங்க பாக்கிறோம். நெக்ஸ்ட் அதே 25ஆம் தேதி இந்த விஷயங்கள் சூடு பிடிக்கும் பொழுது சைனா வந்து தங்களுடைய ஆதரவு பாலஸ்தீன தேசத்துக்கு உறுதியாக இருக்கும், அதை நாங்க ஐநா சபையில தீர்மானம் எடுக்கப்படும் போது நாங்க எங்களுடைய ஆதரவை நாங்க தெரிவிப்போம் என்று 25ஆம் தேதி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சைனா அப்படி சொன்னா சாதாரண நினைக்க வேண்டாம், இன்னைக்கு உலக அரங்குல மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு தேசம். அவங்களுடைய முடிவு அநேக அவங்களை சார்ந்திருக்கிற மற்ற தேசங்களை முடிவெடுக்க தூண்டும். சோ சைனா 25ஆம் தேதி அவங்க இது சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பானிஷ் மினிஸ்டர் ஸ்பெயின் தேசத்தை சேர்ந்தவர் அவருடைய அறிக்கை என்னன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தேர் இஸ் அ ஃபீலிங் தட் நவ் இஸ் த டைம் டு டூ சம்திங். அதாவது ஏதாவது செய்வதற்கான ஒரு ஏற்ற சமயமா இப்ப நாம உணர்கிறோம். எதை என்ன செய்யணும், யாருக்காக செய்யணும்னா டு கிவ் த பாலஸ்டைன் எ ஹோப் தட் அ ஸ்டேட் குட் பிகம் ரியாலிட்டி. பாலஸ்தீனர்களுக்கு பாலஸ்தீனம் என்ற ஒரு தேசம் நிச்சயம் உருவாகும் என்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுப்பதற்கு இதுதான் ஒரு சரியான தருணமா நாங்க உணர்கிறோம். அதை நாங்களும் செய்ய போறோம் செய்து அந்த மினிஸ்டர்னுடைய ஒரு ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் கடந்த வாரம் இஸ்ரேலுக்கு யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒரு பிரதிநிதி போயிட்டு வந்தார். ஃபாரின் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்க போயிட்டு வந்தாரு. ஒரு லேடி அவங்க பாருங்க, ஐரோப்பிய யூனியன்னா நீங்க ஒரு தேசம் என்று நினைக்க வேண்டாம். அது வெளிப்படுத்தின விசேஷத்தின் 17ஆம் அதிகாரத்தின் 10 ராஜாக்கள். ஆனா லிட்ரலா இன்னைக்கு 10 இல்ல, அந்த யூனியன்ல இன்னைக்கு எவ்வளவு தேசம்னா 27 தேசங்கள் இருக்கிறாங்க. சோ 27 தேசங்களும் அவங்க பிரதிநிதியா போய் இஸ்ரேல போய் விசிட் பண்ணி அரபு தேசங்களா விசிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன வந்து சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் சேஞ்சஸ் கிவ் மொமெண்டம் டு இஸ்ரேலி பாலஸ்தீன் பீஸ் ப்ராசஸ். மத்திய கிழக்கு பகுதியில கடந்த சில மாதங்கள்ல நடந்துட்ட மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள், எகிப்துல மாற்றம், துனிஷியால மாற்றம், ஜோர்டான்ல மாற்றம், போன வாரம் லிபியால மாற்றம். சோ இந்த மாதிரி சில மாற்றங்கள் நம்ம பார்க்கும் போது இது இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுடைய சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு காலமா நாங்க ஃபீல் பண்றோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்பதான் அதாவது அந்த மினிஸ்டர் சொல்றது என்னன்னா எ ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸிஸ்ட் டு அட்வான்ஸ் பீஸ் நெகோசியேஷன் அப்படின்னா உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு ஒரு இறுதியான தீர்வை கொண்டு வரக்கான ஏற்ற சமயம் இப்போ உருவாகி இருக்குது. அந்த ஐரோப்பிய யூனியன் கூட கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அவங்க சொல்ல போகிற ஒரு சூழல் அங்க உருவாயிருக்குது. அது நிச்சயமா நமக்கு தெரியல, ஆனா சில காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் பாலஸ்தீனம் என்ற ஒரு தேசம் உருவாகுவதற்கு அந்த தேசத்துக்கு மிகப்பெரிய உதவி தொகை எந்த யாரு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா இந்த ஐரோப்பிய யூனியன் தான் கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு இந்த ஐரோப்பிய யூனியன் பாலஸ்தீனத்துக்கு டாலர்ல சொல்லணும்னா 720 மில்லியன் டாலர்ஸ் அவங்க பாலஸ்தீனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம புரிந்துக்கலாம், 27 தேசங்களை கொண்ட அந்த ஐரோப்பிய யூனியன் பாலஸ்தீனத்துக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் பாலஸ்தீனம் ஒரு தேசமா உருவாகுவதில் அவங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு அங்க இருக்கும் என்று நாம் அங்க சிந்திக்கலாம் சகோதர சகோதரிகளே. சரி, இந்த விஷயங்கள் இவ்வளவு தானா அப்படின்னா இதுக்கு மேல காரியங்கள் போச்சு. இதெல்லாம் வச்சு நம்ம முடிவு செய்ய முடியாது. என்ன நடக்கும் கண்டிப்பா 18ல இருந்து 22க்குள்ள ஐநா சபை கூடும், அங்க ஜெனரல் அசம்பிளில சில முக்கியமான தீர்மானங்கள் ஏறெடுப்பாங்க. கண்டிப்பா அதுல ஒரு முக்கியமான தீர்மானமா பாலஸ்தீனர்கள் தங்களுடைய தேசத்துடைய சுதந்திரத்துக்காக ஐநா சபையில ஒரு அங்கத்தினர் உறுப்பினருக்காக தங்கள் கோரிக்கையை அங்க வைப்பாங்க. அந்த கோரிக்கை வைக்கும் பொழுது அந்த சபையில முடிவெடுக்க போற 193 அங்கத்தினர்கள் இருக்கிறாங்க, அவங்க தங்களுடைய ஓட்டு அங்க சொல்லுவாங்க. எஸ் ஆர் நோ, பாலஸ்தீனம் என்ற தேசம் இஸ்ரேலுக்குள்ள ஏற்றுக்கொள்கிறோம் இல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த முடிவு தான் வெளியாகும். இந்த தீர்மானம் போகும் போது என்ன சூழல் இருக்குதுன்னா, இப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு நாம சொன்னோம். ஆனா இது எல்லாம் காட்டிலும் ஐநா சபைக்கு இஸ்ரேல் தேசத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அம்பாசடர், பிரதிநிதி, தூதுவர், இஸ்ரேல் தேசத்துக்காக ஐநா சபைக்கு தூது எடுத்துட்டு போகிற அந்த ரெப்ரசன்டேட்டிவ், அவருடைய கருத்து ரொம்ப முக்கியமான கருத்தா நமக்கு இருக்கு. ஏன்னா அவரு ஐநா சபையில என்னென்ன சூழல் இருக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சமீபத்துல 25ஆம் தேதி அதே 25ஆம் தேதி அவரு கூட ஒரு பெரிய ஆர்டிக்கல் அங்க எழுதிட்டார். ரொம்ப அந்த விஷயங்கள் என்ன சூழல் உருவாயிட்டு இருக்கு, என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக காண்பிச்ச ஆர்டிக்கல் அது. சோ அதுல அவரு என்ன ஆரம்பிச்சுட்டார், அந்த ஹெட்லைன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புறேன். ஐநா சபைக்கு இஸ்ரேல் சார்பில் பிரதிநிதியா இருக்கிறவர், சோ அவருடைய பெயர் வந்துட்டு ரான் போசன், அவர் தான் இஸ்ரேலுடைய பிரதிநிதி ஐநா சபைக்கு. சோ அவர் என்ன சொல்லிட்டார், அந்த ஹெட் நியூஸ் என்னன்னா, தலைப்பு ஹெட்லைன்னா UNNY பிரசர், அதாவது ஐநா சபைக்கான இஸ்ரேலினுடைய அந்த பிரதிநிதி சொல்கிறார், இஸ்ரேல் ஹாஸ் நோ சான்ஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் ரெகக்னிஷன் ஆஃப் பாலஸ்தீனியன் ஸ்டேட். அதாவது பாலஸ்தீனம் என்ற ஒரு தேசம் உருவாகுவதை தடுக்க இஸ்ரேலுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இதுதான் அந்த தலைப்பு. சோ இது ரொம்ப முக்கியம், ஏன்னா அந்த பிரதிநிதி இஸ்ரேல் சார்பில் ஐநா சபைக்கு போகிறவர், அவரு சூழல்கள் எல்லாம் அவரை பற்றி சொல்லும் போது பிரஷர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இஸ்ரேல்ல ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர், அவருடைய கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்துக்கள் என்று அங்க பின்னாடியே நியூஸ்ல போடுறாங்க. ஆனா அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துட்டாருனா மீடியாத்துக்கு, அதாவது பாலஸ்தீனம் என்ற ஒரு தேசம் உருவாகுவதை இஸ்ரேல் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ என்ன சூழல் அங்க உருவாகலாம் என்று அவர் அங்க சொல்லும் பொழுது பாருங்க, இப்போ என்ன சூழல் அப்படின்னா, அந்த தீர்மானம் எடுக்க போய் உக்காந்தாங்கன்னா, ஒருவேளை பாலஸ்தீன பிரைம் மினிஸ்டர் அந்த அப்பாஸ் வந்துட்டு இந்த கேள்வி அங்க வைத்தார்னா, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, அந்த ஓட்டிங் போகும். ஓட்டிங்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம சொன்னோம் 193 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இவங்கல மெஜாரிட்டி இது நாங்க பாலஸ்தீனத்தை என்ன பண்ணிடலாம், ஒரு தேசமா அறிவித்திடலாம் என்று சொன்னாங்கன்னா, அந்த முடிவு தான் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அமுலுக்கு அங்க வரும், பாலஸ்தீனம் அங்க உருவாயும். 193 பேருடைய மனநிலை என்ன, யார் யார் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டு, யார் யார் பாலஸ்தீனர்களுக்கு சப்போர்ட்டு, இந்த விகிதம் என்ன, அந்த விகிதத்தை வச்சு நம்ம இப்பயே நம்ம சொல்லலாம் என்ன சூழல் உருவாகலாம், அது உருவாச்சுன்னா என்ன காரியங்கள் பின்னாடி வரும் என்பது நமக்கு அங்க நல்லா தெரியும். சோ அப்ப இந்த சூழல் அங்க சொல்லும் பொழுது அந்த ஆர்டிக்கல்ல ஒரு சில வரிகள் மாத்திரம் நான் படிக்கிறேன், ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் மாத்திரம் உங்களுக்கு வரணும், அவ்வளவுதான். அதுல ஒரு முக்கியமான வரி, ஒன்லி ஃபியூ கண்ட்ரீஸ் வில் ஓட் அகெயின்ஸ்ட் தி பாலஸ்தீனியன் இனிஷியேட்டிவ், அதாவது ஒரு சில தேசங்கள் மாத்திரமே பாலஸ்தீனத்துக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. பாலஸ்தீனத்துக்கு எதிராக ஓட்டு போடுறதுன்னா என்ன, தேசமா உருவாகலாம்னு சொல்லுவாங்களா, உருவாகிறத ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லுவாங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா அவங்க யாருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவா, பாலஸ்தீனமா ஒரு தேசம் உருவாகுவதற்கு எதிர்ப்பா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல ஒன்லி ஃபியூ கண்ட்ரீஸ் வில் ஓட், ஒரு சில தேசங்கள் தான் அவங்க சொல்லுவாங்க, அந்த தேசங்கள் மேற்கத்திய தேசங்கள், மேற்கத்திய நாடுகள், அது வெறும் 5 தேசம். சோ இன்னைக்கு பாலஸ்தீனம் உருவாகுவதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இஸ்ரேல் நிலைமைக்கு சப்போர்ட் கொடுக்கிற தேசங்கள் ஐநா சபையில 5 தேசங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, செக்கோஸ்லோவாக்கியா, செக் ரிபப்ளிக், இந்த ஐந்து தேசங்கள் மாத்திரம் இஸ்ரேலுக்கு ஆதரவா பாலஸ்தீனத்துக்கு எதிராக அங்க ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற மேற்கத்திய நாடுகள் என்ன ஆகும்? இந்த பிரதிநிதி பிரசர் அவரு அந்த அந்த ஐநா சபையின் அங்கத்தினர்களோட கிட்டத்தட்ட 60 மீட்டிங் வச்சுட்டார் இந்த விஷயத்தை குறிச்சு ஒரு முடிவுக்குள்ள வர்றதுக்கு. அந்த 60 மீட்டிங்களுடைய முடிவுல இவர் என்ன வெளியிட்டு இருக்கிறார்னா, நமக்கு இஸ்ரேலுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நியூஸ் என்னவா இருக்கலாம் இந்த ஐநா சபையினுடைய தீர்மானம் நிறைவேறும் போதுன்னா, அதுக்கு ஓட்டெடுப்பு போகும்போது சில மேற்கத்திய நாடுகள் வெளிவரப்பு செஞ்சிடுவாங்க. அது வந்து சரியா தெரியுது. அப்படின்னா அந்த மீட்டிங்ஸ்ல அவர் நல்லா கண்டுபிடிச்சிட்டார். அவங்க வெளிநடப்பு செய்யறவங்க எப்படின்னா, அது பாலஸ்தீனம் என்று உருவாக வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கும் அவங்களுக்கு என்ன இல்ல மனசு இல்ல. அப்புறம் உருவாகட்டும் அப்படின்னு சொல்றதுக்கும் அவங்களுக்கு மனசு இல்ல. அதனால அந்த ஓட்டிங் போகும்பொழுது நாங்க வந்துட்டு சதை விட்டு வெளியே போயிடுவோம். இது ஒண்ணு தான் இஸ்ரேலுக்கு ஒரு ஆதரவா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் மேற்கத்திய நாடுகள் கிட்டத்தான் இந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதுல 5 வந்து தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்துட்டு அதை எதிர்ப்போம். ஆனா சிலர் வந்து என்ன சொல்றாங்க, நாங்க வெளிநடப்பு போயிடுவோம். சரி, மற்றவங்களுடைய நிலை என்ன? மற்றவங்க நிலையை பார்க்கும் போது இன்னொரு முக்கியமான அந்த விகிதம் என்னன்னா, ஃபாரின் மினிஸ்ட்ரி, வெளியுறவுத்துறை அமைச்சகம், சோர்சஸ் எஸ்டிமேட், அவங்க என்ன கணிச்சிருக்கிறாங்கன்னா, தட் 130 to 140 ஸ்டேட்ஸ் வில் ஓட் இன் ஃபேவர் ஆஃப் த பாலஸ்தீனியன்ஸ். 193 அங்க நாடுகள்ல 130 to 140 தேசங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஓட்டு போடலாம் என்று இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தீர்மானமா முடிவு பண்ணிருக்கிறாங்க, கணிச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த சூழல். 193 130 அல்லது 140னா மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? மெஜாரிட்டி. எதுக்கு மெஜாரிட்டி? பாலஸ்தீனம் உருவாகலாமா வேண்டாமா? உருவாகலாம். எதுக்கு உள்ள? இஸ்ரேலுக்கு உள்ள. எங்க எங்க? மேற்கு கரை, காசா மற்றும் கோலன் குன்றுகள்ல உருவாகலாம் என்பதற்கு 130 to 140 தேசங்கள் தங்களுடைய ஓட்டை பதிவு செய்யலாம் என்பது தான் அவங்களுடைய கணிப்பு. இதுதான் அந்த சூழல். நெக்ஸ்ட், இன்னும் சில நியூசஸ். 26 என்ன நியூஸ் அப்படின்னா, பாலஸ்தீனர்கள் இந்த கோரிக்கைய ஐநா சபைக்கு கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்னா, அந்த கோரிக்கையெல்லாம் அழகா காண்பிச்சிருந்தாங்க. அது எல்லா அம்சங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த கோரிக்கைய அவங்க ஐநா சபையில சொன்னால் அமெரிக்கா கூட பாலஸ்தீனத்துக்கு விரோதமா ஓட்டு போறது கஷ்டம். ஆனா அமெரிக்கா ரொம்ப சாதகமா இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் இஸ்ரேலுக்கு. சோ அதனுடைய முடிவு என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த கோரிக்கைய பாலஸ்தீனமே அங்க வாசிச்சாங்கன்னா, இதன்படியே வாசிச்சுட்டாங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவா பாலஸ்தீனத்துக்கு எதிரா ஓட்டு போட இருக்கிற அந்த 5 தேசங்கள்ல அமெரிக்காவை தவிர 4 மாறுவதற்கு கூட வாய்ப்பு அங்க இருக்குது. சோ இதுதான் அவங்க கோரிக்கை. நம்ம கூட அது படிச்சு பார்த்தோம். ரொம்ப ஞானமா, ரொம்ப தந்திரமா அவங்களுடைய இது. கடந்த 20 நாங்க போராடி பார்த்துட்டோம். இஸ்ரேலர்கள் கூட இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் எந்த பயனும் இல்ல. அதனால இனிமேல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இருதரப்பு உக்காந்து பேசணும் என்பதற்கே வாய்ப்பு இல்ல. க்ளோஸ் பண்ணுங்க அந்த கதவை. சரி, வேற என்ன பண்ணலாம்? முடிவே எடுக்க முடியாம இப்படியே தள்ளிட்டே போலாம் நினைச்சா அதுக்கும் நாங்க வாய்ப்பு தர போறது இல்ல. ஏன்னா முடிவே இல்லாம போயிட்டே இருக்கோம். ஆனா காசா, வெஸ்ட் பேங்கு பகுதியில யூதர்கள் கட்டடங்களை கட்டிட்டே போவாங்க. கடைசியில அந்த தேசம் அவங்களுக்குன்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. அதனால எந்த ஒரு முடிவும் இல்லாத சூழ்நிலைக்கு நாங்க விட போறது கிடையாது. ஒரு முடிவு வந்தே தான் ஆகணும். அந்த முடிவு என்னன்னா இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீனம் நிச்சயமா வரணும், பிளஸ் அதை நியாயப்படுத்தி இன்னும் சில விஷயங்கள் அவங்க அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உலகத்தின் பார்வையில இருந்து பார்த்தா ரொம்ப நியாயமா இருக்கும். ஒன்லி பைபிள் பார்வையில இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும், உறுதியா சொல்லுவோம் அந்த தேசம் இஸ்ரேல் பாலஸ்தீனர்கள் வெளியிருக்க வேண்டிய ஆட்கள். நம்ம மாத்திரம் தான் சொல்லுவோம், மற்ற எல்லாரும் உலகத்தின் பார்வையில தான் பார்ப்பாங்க. அந்த உட்கார்ற பிரதிநிதிகள் எல்லாம் நியாயம் தானே, ஒரு இனம் ஒரு ஜனம் ஒரு தேசம் உரிமை கேட்கறாங்க, சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படித்தான் சொல்லுவோம், வேற எதுவுமே அங்க சொல்ல மாட்டோம். அந்த அறிக்கை அவங்க வாசிச்சாங்கன்னா அந்த ஆதரவா இருக்கு, ஐந்து தேசங்கள்ல நான்கு கூட எந்த விதமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்று அங்க சொல்லி இருக்கிறாங்க. சோ இதுதான் சூழல். சோ அதனால இந்த ஐநா சபையினுடைய கூட்டத்துக்கு பிரைம் மினிஸ்டர் பென்யமின் நெட்டன்யாகு போக மாட்டேன்ட்டார். அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வயதுல மூத்தவர், ரொம்ப அனுபவஸ்தர், பிரச்சனையான தருணங்களை கருத்துக்களை நேர்த்தியா சொல்லக்கூடிய பிரசிடென்ட் இருக்கிறார் இஸ்ரேலுக்கு, சைமன் பியர்ஸ். ரொம்ப வயசுல மூத்தவர், ரொம்ப அருமையான பிரசிடென்ட். இப்ப இருக்கிறது இல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா என்னமோ அவர் தான் பிரசிடென்ட். அவ்வளவு நல்ல பவர்ஃபுல் பிரசிடென்ட். அவர் வந்துட்டு இஸ்ரேல் சார்பா அனுப்புறதுக்கு நெட்டன்யாகு முடிவு செஞ்சுட்டார். அவர் வந்து போக மாட்டேன்னு சொல்ற, ஏன்னா ரொம்ப டெலிகேட்டான மேட்டர், இவ்வளவு சூழல நான் எப்படி போய் நான் சொல்றது, என்னை விட இவர் போனா நல்லா இருக்கும்னு அவங்களுக்குள்ள அந்த பேசி முடிவு அங்க செஞ்சிருக்கிறாங்க. சோ சைமன் பியர்ஸ் தான் அங்க பிரசிடென்ட், இஸ்ரேலினுடைய பிரசிடென்ட் தான் அங்க போய் அங்க பேசுவார். இதுதான் சகோதர சகோதரிகளே சூழல், இது முக்கியமான சூழல். கண்டிப்பா இந்த மாதம் செப்டம்பர் 17-22 அந்த ஐநா சபை கூடி வரும் பொழுது இந்த பாலஸ்தீன தீர்மானம் கண்டிப்பா ஏற்பாங்க. சோ அதை பத்தி சகல இடத்துலயும் அந்த ஒரு முயற்சிகள் போயிட்டு இருக்குது, நியூஸ்ல பாத்துருக்குறோம். சோ என்ன தீர்மானம் எடுப்பாங்க, என்ன தீர்மானம் எடுக்கலாம், சோ இந்த நியூஸ் அப்டேட்லயே நமக்கு ஓரளவுக்கு அங்க தெரியுது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தேசங்கள் அங்கத்தினர்கள் பாலஸ்தீனத்துக்கு தான் சப்போர்ட்டிவா அங்க இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்குள்ள அப்படி ஒரு தேசம் உருவாகுவது. சோ இந்த பிரதிநிதி ரான் ப்ரொஃபசர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இஸ்ரேல் வில் சஸ்டைன் எ டிப்ளோமேட்டிக் சேஞ்ச். அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான சூழலை இஸ்ரேல் கண்டிப்பா கற்கும். இதுதான் அவருடைய அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட்ல அங்க அவர் அங்க சொல்லியிருக்கிறது நம்ம பாக்கிறோம். சோ இதுல ஒரே முக்கியமான பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா அந்த ஐரோப்பிய யூனியன் என்ன முடிவு சொல்லுவாங்க, அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஏன்னா ஐரோப்பிய யூனியன்ங்கிறது ஒரு 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 தேசம் போல வராங்க, ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு தேசம், ஒட்டுமொத்தமா 27 இல்ல, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகலாம். ஆனா அந்த பிரிவினை கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, அது கூட டேட்டா சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு பெரும்பகுதி ஐநாக்கு மன்னிக்கணும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, மீதி இருக்கிறவங்கல ரெண்டு பிரிவு உருவாகும், கொஞ்சம் பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, கொஞ்சம் பேர் எந்த முடிவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஐயோ இந்த யூரோப்பியன் யூனியன்ல கூட மெஜாரிட்டி என்னதான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இஸ்ரேலுக்கு சப்போர்ட். ஏன்னா ஒரு பெரிய நம்பர் 27 போல 15 பேர் சப்போர்ட் பண்ணா கூட மீதி இருக்கிற ஒரு 12 பேர்ல 6 பேர் சப்போர்ட்டே நான் பண்ணல எதிர்க்கிறேன்னு சொல்லலாம், 6 பேர் நாங்க எந்த முடிவுமே சொல்ல போலாம், ஆனா பெரும்பகுதி அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பதான் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் போய் இஸ்ரேல் அரபியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இந்த இது ஏற்ற சமயமா நாங்க ஃபீல் பண்றோம், இப்பதான் நம்ம ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும். சைனா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். 130 தேசங்கள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆதரவு தருவாங்கிறது நமக்கு கொஞ்சம் இஸ்ரேலுடைய காரியங்கள்ல சில முக்கியமான விஷயங்கள் நாம் எதிர்பார்க்கணும். சோ நாம் இப்படி எதிர்பார்க்கும் பொழுது இஸ்ரேல் இன்னைக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்குது. சோ மற்ற நியூஸ் அந்த நியூஸ் வாசிச்சோம், 18 தீவிரவாதம் தலை தூக்கிச்சு, 18 காசா பகுதி ஐலட்ல ஒரு பெரிய தாக்குதல், தற்கொலைப்படை தாக்குதல், 8 பேர் மறிச்சிட்டாங்க யூதர்கள், 31 பேர் காயம். அது அந்த காயத்தை செய்த தற்கொலைப்படை மற்றும் வந்து ஷூட் பண்ணினவங்க இஸ்ரேல் ஆர்மியினுடைய ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அதை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க தீவிரவாதிகள்ங்கிறது நல்லா கிளியரா தெரியுது. ஆனா இஸ்ரேல் பாதுகாப்பு துறை என்ன சொல்லிட்டாங்க, இது ஒரு ஒரு பெரிய கோஆர்டினேட்டட் ஆக்ட். அப்படின்னா இதுல அநேக அமைப்புகள் ஒன்னு சேர்ந்து இந்த தாக்குதல்கள் செஞ்சிருக்கிறாங்க. 18 நடந்துச்சு, 19 இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் காசா மேல போய் அங்க பொழிஞ்சிருக்கிறாங்க. சோ சூழல் ரொம்ப மோசமா உருவாயிருக்குது. சோ இதெல்லாம் என்னன்னா, இஸ்ரேல் மேல இந்த சமயத்துல தவறான கண்ணோட்டம் உலகத்தாருக்கு வருவதற்கு இது தீவிரவாதிகள் அங்க செய்யக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்களாக அங்க இருக்கு. நெக்ஸ்ட், இப்போ நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா, இப்போ செப்டம்பர்ல அந்த ஐநா சபையில அந்த தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா சம்திங் நடக்கலாம், என்ன நடக்கும் நம்ம தீர்மானமா நம்ம சொல்ல வேண்டும். பட் நம்ம கவனிக்க வேண்டிய ஜனங்கள் பாருங்க, இப்போ இஸ்ரேல் எப்படி இருக்குது இந்த சூழல்ல, அது வந்து 30ஆம் தேதி முந்தான நேத்து வந்த ஒரு நியூஸ், முந்தா நேத்துக்கு முந்தின நாள் ஆகஸ்ட் 30 IDF இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஆர்மிங் ஆர்மிங் அண்ட் ட்ரைனிங் இஸ்ரேலி செட்டலர்ஸ், இஸ்ரேலினுடைய குடிமக்களை ஆர்மிங் அண்ட் ட்ரைனிங்னா அவங்களுக்கு ஆயுதம் கொடுத்து பயிற்சி அளிக்கிறாங்க. ஆஸ் மாஸ் டிஸ்ஆர்டர் எக்ஸ்பெக்டட் இன் செப்டம்பர், இது ஆகஸ்ட் 30 கொடுக்கறாங்க. செப்டம்பர்ல ஒரு பெரிய அளவுல ஒழுங்கின்மை உருவாகுவதற்கு காரணமா இருக்கிறதுனால இஸ்ரேல் பாதுகாப்பு படை சாதாரண குடிமக்களுக்கு சில ஆயுதங்களை வழங்கி பயிற்சி அங்க கொடுக்கறாங்க. அந்த ஆயுதங்கள் வந்து என்னன்னா கண்ணீர் புகை வெடிகுண்டு, அப்புறம் இந்த மாதிரி கூட்டத்தை கலைக்கிறதுக்கான சில ஆயுதங்கள், சிலருக்கு துப்பாக்கி கூட கொடுத்துருக்கிறாங்க. சோ கொடுத்துட்டு பயங்கரமான பிராக்டிஸ் அங்க போகுது. அப்படின்னா இந்த தீர்மானம் நிறைவேறும் போது கண்டிப்பா பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேலர்களுக்கு எமோஷனா நிறைய காரியங்கள் அங்க நடக்கும். பாலஸ்தீனர்கள் கும்பல் கும்பலா வந்துட்டு இஸ்ரேலினுடைய இடங்கள்ல பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம். அப்படி அவர்கள் பிரச்சனையை கொண்டு வந்தா இஸ்ரேல் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு படை அங்க இருக்கிற சாதாரண குடிமக்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. இந்த மாதிரி கண்ணீர் புகை குண்டு எல்லாம் கொடுத்து அந்த பயிற்சியில ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் என்னன்னா, இஸ்ரேலுடைய செட்டில்மெண்ட் இருக்கு பாருங்க, இஸ்ரேலர்கள் எங்க எல்லாம் யூதர்கள் குடியிருக்கிறாங்களோ அந்த பகுதியை சுத்தி 2 கோடு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் நடக்காது. ஒரு ஒரு செட்டில்மெண்ட்டையும் சுத்தி 2 கோடு 2 லைன் போட்டு எடுக்கிறான். உதாரணத்துக்கு இப்ப ஒரு 20 வீடு இருக்குன்னு வைங்க, அந்த 20 வீடை சுத்தி ஒரு 2 கோடு 2 வட்டங்கள் அந்த கவர் பண்றாங்க. என்ன எதுக்கு அப்படின்னா அது கண்ணுக்கு தெரியும் அந்த கோட். ஒருவேளை இந்த செப்டம்பர் மாதம் அந்த தீர்மானம் எடுக்கும் போது பிரச்சனை உருவாகி பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலர்களை தாக்குவதற்கு வந்தாங்கன்னா அவங்க முதல் கோடை தாண்டுனா என்ன கமாண்ட்னா, உள்ள இருக்கிற யூதர்கள் சிவிலியன்ஸ் சாதாரண மனுஷங்க கையில இருக்கிற கண்ணீர் புகை குண்ட வீசி துரத்துங்க. போகல, 2வது கோடை டச் பண்ணிட்டாங்க, முட்டிக்கு கீழே சுட்டுடுங்க. இதுதான் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினுடைய பயிற்சி. இஸ்ரேலினுடைய சாதாரண மக்களுடைய நிலைமை எவ்வளவு, அப்ப அந்த சூழல் நீங்க பாரு. அவங்க முதல் கோடை தாண்டுனா கண்ணீர் புகை குண்டு வீசு, தண்ணி அடிங்க, அந்த ஜனங்களை துரத்தி விடுங்க, உங்களுக்குள்ள வர்றதுக்கு விடாது. மீறி அவங்க 2வது கோடை டச் பண்ணா தைரியமா என்ன பண்ணுங்க, முட்டிக்கு கீழே அவங்கள சுட்டுடுங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு அங்க ஒரு சூழல் வந்து அங்க உருவாயிருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். பாருங்க அந்த 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 நியூஸ்ல ஒரு வரி, ஏ பாலஸ்தீனியன் டிக்ளரேஷன், பாலஸ்தீனர்களுக்கு சாதகமான ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா will cause a public uprising. பாலஸ்தீனத்துக்கு சாதகமா அவங்களுடைய சுதந்திரத்துக்கு சாதகமா ஒரு அறிக்கை வெளியே வழி வந்துச்சுன்னா அது ஜனங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எழுச்சி அங்க உண்டாக்கும், which will mainly include mass disorder. அப்படிப்பட்ட எழுச்சி எப்படிப்பட்ட எழுச்சியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கிற அமைப்புகள் அந்த ஆர்டர் எல்லாத்தையும் அது குழப்பம். சோ இதுதான் இஸ்ரேலினுடைய பாஷையில ரொம்ப டீசென்டா அவங்களுடைய நிலைப்பாடு அங்க சொல்லிருக்கிறாங்க. சோ நேத்து முந்தா நேத்து கூட சில முக்கியமான விஷயங்களை அவங்க அங்க சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. சோ இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உரிய முக்கியமான விஷயங்கள். கண்டிப்பா இது இஸ்ரேலினுடைய விஷயம், இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய அந்த நீண்ட கால பிரச்சனைகள் அது முடிவுக்கு வர வேண்டிய ஒரு பிரச்சனை. தீர்க்க தரிசனத்தின்படி கண்டிப்பா முடிவுக்கு வரும், ஆனா எப்படிப்பட்ட முடிவுக்கு வரும் அது நாம கவனிக்க வேண்டிய ஒரு காலம். சோ அந்த காலத்துல இது கண்டிப்பா இந்த மாசம் ஒரு டேர்னிங் பாயிண்ட், இஸ்ரேல் விஷயத்துல நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையான காலமே இந்த மாதம் அங்க இருக்கும். நாம என்ன பண்ணலாம் சகோதர சகோதரர்கள், இந்த நியூஸ் மாத்திரம் தான் உங்கள் முன்னாடி நாம அங்க சொல்றதுக்கு வந்தோம். சங்கீதம் 122 வசனம் தான், எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபியுங்கள். நம்முடைய யூத சகோதரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய சிங்காசனம் இருக்க போகிற தேசம், சோ அவங்களுக்கான இந்த கடைசி நாட்கள் காரியங்கள் இப்படியாக அங்க போகுது. சோ இந்த சூழல் இருக்கு, ஜெபிப்போம், கவனித்திருப்போம், ஆனா சில சந்தோஷமான விஷயம், ஒரு நம்ம பிரதர் மூத்த பிரதர் கென் ராசன் அவருடைய சப்ஜெக்ட் சமீபத்தில் கேட்டோம், 2010 அவர் பேசின சப்ஜெக்ட். சோ இஸ்ரேல் அவர் கூட அப்டேட் பண்ணிருக்கிறார் 2010. அதுல அவரு சொன்னார், அவர் கூட என்ன சொல்லிருக்கிறார்னா, ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் ரொம்ப குழம்பி போயிருக்கிறார் நெதன்யாகு, என்ன முடிவு வேணாலும் இஸ்ரேல் இருப்பாங்க, சோ அதை நம்ம பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா அவர் ஒரு சந்தோஷம் செஞ்சிருக்கிறார், சமீபத்தில் அவர் ட்ரிப் அடிச்சிருக்கிறார் இஸ்ரேலுக்கு. அந்த ட்ரிப்ல அவரு அந்த ட்ரிப்பினுடைய நோக்கம் இஸ்ரேல அந்த ஆர்த்தடாக்ஸ் இஸ்ரேல் சொன்னோம் இல்லைங்களா, வசனங்கள் வாக்கு தத்தங்களை உறுதியா பற்றி கொண்டு உண்மையான இஸ்ரேலர்களா இருக்கிற அந்த ஆர்த்தடாக்ஸ் இஸ்ரேலர்கள சிலரை சந்திச்சு பேசணும் சொல்லி சந்திச்சு பேசி, அதே போல சில முக்கியமான தலைவர்கள் கூட பத்தி பேசியிருக்கிறார். அவருடைய ஒரு பிரயாசத்துல என்ன நடந்திருக்குன்னா ரொம்ப ஆச்சரியம், இஸ்ரேல் தேசத்தை ஆளுகை செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த மினிஸ்டர்ஸ் நெசட் மெம்பர்ஸ் 120 மந்திரிகள், அவங்க எல்லாம் செகுலர். செகுலர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு வைரத்தின் மீதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, அவங்க பொதுவா சாதாரண உலகத்தின் மனுஷங்க. இன்றைய மூல வளர்ச்சி, இன்றைய விஞ்ஞானம், இன்றைய டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்துட்டு உலகத்தை தேசத்தை நடத்துறவங்க. ஆனா அந்த 120 பேருக்கும் என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சகோதரர் என்ன ஏற்பாடு பண்ணிட்டாருன்னா, 120 மினிஸ்டர்ஸ் இஸ்ரேல் மினிஸ்டர்ஸும் இஸ்ரேல் வித் டெஸ்டினி அப்படிங்கிற அந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய சிடி பார்த்து கருத்து சொல்றோம் சொல்லி சொல்லிருக்கிறாங்க. 120 மினிஸ்டர்ஸ்க்கும் நீங்க எல்லாம் அதை பார்த்துருக்கிறீங்களா அந்த வீடியோ, இஸ்ரேல் கால் டு டெஸ்டினி, நம்ம ஃபாரின் பிரதர்ஸ் ஏற்பாடு பண்ணிருந்தது நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் லைப்ரரியில உங்களுக்கு இருக்கும், நீங்க போய் பாத்தீங்கன்னா பைபிள் இஸ்ரேல், இஸ்ரேல் எப்படிப்பட்ட ஜனங்களா தேவ திட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு வீடியோ, ஒரு ஒரு மணி நேரமே என்னமோ ஓடும். அதை பார்த்தா இஸ்ரேல் யாரு அவங்களுக்கு என்ன நடக்கும் முழுசா ஏற்றுக்கொள்ளும், அருமையான வீடியோ. அது இத்தனை நாள பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பிரதருடைய எஃபர்ட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க இருக்கிற 120 இஸ்ரேல ஆளுகை செய்யற அந்த மினிஸ்டர்ஸும் அதை நாங்க வாங்கி நாங்க பாக்குறோம் சொல்லிருக்கிறார். அவங்களுக்கு இப்ப அந்த 120 சீடிஸ் அனுப்புறதுக்கு பிரதர் வந்து அங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறார். இது ரொம்ப ஆச்சு, ஏன்னா நீங்க யாரு, நீங்க என்ன மாதிரி முடிவு எடுக்கணும், இப்போ என்ன மாதிரி முடிவுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கணும், என்ன சூழல் உங்களை சுத்தி இருக்கும், ஆனா எந்த சூழல் வந்தாலும் உங்களுக்கு யாருடைய சப்போர்ட் இருக்கும், தேவனுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா நில்லுங்க. இந்த ஒரு உற்சாகமான வார்த்தைகள் இந்த வாட்ச்மேன் சொல்லணும், நம்ம இந்த ஜாமக்காரர் அந்த பொறுப்பு சகோதரர் தேவன் அருமையா அவரை பயன்படுத்துறார், அது செஞ்சிருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம், 120 பேரும் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பா நாங்க அதை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை குறிச்சு அதை போச்சா பார்த்தாங்களா, என்ன கருத்து சொன்னாங்க, அது நம்ம இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு அங்க தெரிய வரும். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு செய்தி உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இஸ்ரேல் எடுத்து. சோ என்ன காரியங்கள் இப்போ தற்போது போய் கொண்டிருக்குது என்று நமக்கு அங்க தெரியல. சோ அப்டேட் பண்ணணும் என்று சொன்னா, ஏன் அப்டேட் நம்ம பண்ணலன்னா, அந்த மாதிரி எதுவும் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் நடக்கல கடந்த ஒரு 4-5 மாதங்களா. ஆனா இப்போ இந்த செப்டம்பர் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனை. சோ நம்ம கூர்ந்து கவனிக்கணும், ஐநா சபையில என்ன தீர்மானம் இருக்கிறாங்க, அந்த தீர்மானம் என்ன மாதிரி தீர்மானம், அதனுடைய விளைவுகள் இஸ்ரேல் என்ன ஆகலாம், இன்னும் வரக்கூடிய அந்த ஒரு 20 நாட்கள் நம்ம கவனிக்கணும். எல்லாத்துக்கும் மேல நம்முடைய யூத சகோதரர்களுக்காக, தேவ திட்டத்துல அவர்கள் ஆற்றப்போகிற செய்ய போகிற அந்த பங்குக்காக நாம ஜெபிக்க வேண்டிய ஜனங்களா மாத்திரம் இருப்பது நமக்கு நல்லா தெரியுது. சோ இந்த விஷயங்களை உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ளுவேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் இந்த ஐக்கியம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. அமேன். Thank you.